லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு ஒரு மெயின் ஹாபியாக இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா படம் அண்ட் வெப்சீரிஸ் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நிறைய வெப்சீரிஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ரெகுலராக வேலைக்கு போகிற டைமை விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வெப்சீரிஸு, ஒரு நாளைக்கு ஒரு சீசன், ஒரு நாளைக்கு ஒரு அதர் லாங்குவேஜ் படம்ன்ற மாதிரி தான் எனக்கு லிட்ரலாக போச்சு. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அப்படி தான் போச்சுன்னு நினைக்கிறேன், சோஷியல் மீடியா பல்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ நிறைய அதர் லாங்குவேஜ் மூவிஸ் வந்து பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் நான் அதர் லாங்குவேஜில் பார்த்தது பார்த்திங்கன்னா கொரியன் ஃபிலிம்ஸும் மலையாளம் ஃபிலிம்ஸும் தான் நிறையா இருந்தது. ஸோ ஏன் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபிலிம்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மலையாளம் மூவிஸில் வந்து வித்தியாசமான ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க, கொரியன் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபிலிம்ஸை பார்த்தேன். கும்பலாங்கி நைட்ஸாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பனாக இருக்கட்டும், நிறைய ஜிஜோ இது மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ரியலி என்கேஜ் டு த கண்டென்ட். அந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப என்கேஜிங்காகவும் இருந்தது. அப்போ என் மைண்ட்குள்ளே ஓடின ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் தமிழ் சினிமாவில் இல்லை, தமிழ் சினிமா மட்டும் விட்டுருங்க, ரெஸ்ட் ஆஃப் கேரளா சைடில் இருக்க ஃபிலிம்ஸ்லாம் ஏன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எவர்கிரீனாகவும் நியூ கான்செப்டாகவும் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை தான் வந்து நான் இந்த எபிசோட் ஃபுல்லாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஜானர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கான மொத்த ஜானர் கேட்டகரிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. இதில் பார்த்தீங்கன்னா வார், சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹாரர், த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கேட்டகரி சொல்கிறாங்க. ஸோ மலையாளம் சினிமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 ஜானர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து என்னால் ஒரு ஒரு படம் ரெண்டு படம் கண்டிப்பாக சொல்ல முடியும். பட் ரீசெண்ட் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் தமிழ் சினிமாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதில் ஒரு 5-6 ஜானர் கூட தமிழ் சினிமா தாண்டலை அப்படின்றது தான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஃபேண்டமில் வந்து ஒரு மூவி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கல்ச்சர் தான் வந்து இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபேண்டம்காக ஒருத்தன் மூவி பார்க்குறவன் அவன் தலைவன் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அவன் தேட்டருக்கு போவான். அதையும் தாண்டி வந்து வேறு ஏதாவது ஹீரோவுக்கு போகணும் அப்படின்னா கூட அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 இல்லை ஒரு 8 இருக்க ஹீரோவோட படமாக தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு சின்ன ஹீரோவோ இல்லை முகம் தெரியாத ஆட்கள் நடிக்கிற படத்தில் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அந்த படத்துக்கு போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 10% மேலே தான். அதுவும் என்ன மாதிரி மூவி பஃப்ஸாக இருக்க ஒரு சில பேர் தான் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா நான் முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் மலையாளம் மூவிஸ் அண்ட் ஹவு யூனிக் ஆர் தே இன் 2021 அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு கிளீஷேவான ட்ராமாக்குள்ளே மாட்டிக்கிறது அப்படின்றது சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸை வந்து இப்படி ரொம்ப நேரோவாக திங்க் பண்ண வச்சது பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் தான். இது மாதிரி இதை விட்டு இந்த டெம்ப்ளேட்டை விட்டு ஒரு படத்தை நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து உங்கள் வியாபார ரீதியாக ஒரு ஃப்ளாப் ஆகும் அப்படின்றது வந்து தமிழ் ஆடியன்ஸ் நிறைய தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 1000 தான் வந்து செல்வராகவன் ஒருத்தர் வந்து மினிமம் பட்ஜெட்டில் 1000 மாதிரி ஒரு கிளாஷான படம் கொடுத்தாலும் நாங்கள் 250 crore போட்டு எடுக்கிற பாகுபலியை தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனாலும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வந்து இல்லை தமிழ் சினிமா தெலுங்கு கன்னடா பாலிவுட் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸுன்ற விஷயத்தையே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் ஒன்று வந்திருக்கும், இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் ஃப்ரெஷ் ஃபேஸஸ் மூவிஸ்லாம் வந்து எப்படி கேரளாவில் ஹிட் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மலையாளம் ஃபிலிம் சேம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மலையாளம் ஃபிலிம் சேம்பர் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு யூனிட்டியாக ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு அங்கே ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா மொத்த தியேட்டர்ஸும் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து அங்கே இருக்குது. ஸோ ஒரு 2 ஹீரோஸோட படம் வந்து ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வராங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஹீரோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்க்ரீன் ஷேர், ஒரு 450 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈக்குவலாக எவ்வளோ ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈக்குவலாக வந்து அந்த ரெண்டு ஹீரோஸ்க்கும் டிவைட் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா ஹீரோஸ் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கிற ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ ஈக்குவல் ஸ்க்ரீன் ஷேர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஸ்கோரிங் டு ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கலாக ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ இது உள்ளே போய் உட்காந்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டே வந்து உங்களை இழுத்துரும். ஏன்னா ரொம்ப பேசிக்காக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப என்கேஜிங்காக வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணுறப்போ அது யாராக இருந்தாலும் பார்த்த பிரமிச்சு தான் போவாங்க. ஸோ அந்த ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஷேர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கேரளா ஃபிலிம் சேம்பர் வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து இங்கே தமிழ் சினிமாவில் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஷேரும், ஒரு சின்ன ஹீரோ வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் ஷேர்ஸும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் சினிமாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸில் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து அவங்க ஸ்டோரி எழுதுறது கிடையாது அப்படின்றது தான். இதில் என்னடா வித்தியாசம் இருக்குது, நம்மலாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு தானே பார்த்துருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க். கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ரைட்டர் ஒருத்தர் இருப்பார், திரைக்கதை அதாவது ஸ்க்ரீன் பிளே சீன் பை சீன் என்ன நடக்கணும் அப்படின்றத எழுதுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், வசனம் அதாவது டைலாக்ஸ் எல்லாம் என்ன எழுதணும் அப்படின்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஃபைனலாக இயக்கம். இது நாலு பேரும் வந்து நாலு விஷயங்களும் வந்து ஒரே ஆள் பண்ணும் போது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு பேர்டன்றது வந்து அதிகமாகுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க டைரக்டர்ஸ் வந்து இதை வந்து பண்ணுறதில்ல. ஒரு ரைட்டர்ஸ் யூனியன் ஒன்று இருக்குது, இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரைட்டர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸோடு, நிறைய யங் பிரெயின்ஸ், நிறைய ஓல்ட் பிரெயின்ஸ்னு சொல்லி நிறைய ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் கிளப் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ இவங்கள பிடிச்சி அவங்க கூட டிஸ்கஷனில் உட்காந்து இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி எழுதுறது அப்படின்றது வந்து மலையாளம் டேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க. பட் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் இருந்தார்னா அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இதுதான் வந்து தமிழ் சினிமாவில் நடக்குது. ஸோ தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரைட்டர்ஸ் யூனியன் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் யூனியன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கதை ஒருத்தங்க எழுதுனாங்க அப்படின்னா அதை பதிவு பண்ணி அதுக்கு ஆன ரைட்ஸ் வந்து அவங்க வச்சுப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, இவங்கள வந்து ஒரு மனுஷனாகவே இது பண்ணல. சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களோட கதையை வந்து விற்று அவங்க பேர் அவங்க கிரெடிட்ஸை வந்து டீக்ரேட் பண்ணி அதை வந்து காசுக்காக விற்கிறாங்க. டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி கதையை திருடுறாங்க இவங்கக்கிட்டேருந்து அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஸோ ரைட்டர்ஸ்க்கான அந்த ஒரு அங்கீகாரம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அதே கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா ரைட்டர்ஸை வந்து ஒரு பெரிய லெவல் டைரக்டருக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்குறாங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஸோ மோரோவர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வந்து ஒரு கார்ப்பரேட் ஹப்பாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஹீரோ வந்து எவ்வளோ ஹீட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு ஹீரோயின் எவ்வளோ ஹீட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ப்ரீவியஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் வந்து முக்கால்வாசியான ப்ரொடியூசர்ஸும் முக்கால்வாசியான ஆடியன்ஸும் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் சினிமாஸில் வந்து மேக்ஸிமம் கிடையாது. அவங்களோட ரேஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்ற காம்படிஷன் தான் ஓடிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து துல்கர் சல்மான் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்தாருன்னா அதை விட பெஸ்ட்டு வந்து ஃபகத் ஃபாசில் ஒன்று ஒரு நாள் கொடுப்பார், அதை விட பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொவினோ தாமஸ்னு ஒருத்தர் கொடுப்பார், அதையும் தாண்டி நிவின் பாலின்னு ஒருத்தவங்க வந்து இவங்களுக்குள்ள காம்படிஷன்றது பார்த்திங்கன்னா குவாலிட்டி யார் கொடுக்குறாங்கன்றது தான் பொறுத்து. பாக்ஸ் ஆஃபீஸுன்ற பேச்சே வந்து இந்த இடத்துல வர்றது கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா புது புது குவாலிட்டி கண்டென்ட்ஸ் வந்து வெளியே வருது அப்படின்றது வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. ஸோ ஓகே, நான் மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ண உடனே ஒரு நண்பர் வந்து என்கிட்ட நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருந்தோம், மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொரியன் ஃபிலிம்ஸ்லேருந்து சுடுறாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கான ஒரு தேடலாக நான் யோசித்தேன், ஏன்னா வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொரியன் ஃபிலிம்ஸை வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற க்ரிட்டிசிசம் வந்து இப்போது லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. திருஷ்யம் டூ பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் எக்ஸ் அப்படின்ற படம், அப்படி அதோட கதையாக இருக்குது. ஸோ ஜீத்து ஜோசப் வந்து இதை திருடி எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ பட் அந்த கதை வேறு, இந்த கதை வேறு அப்படின்னு அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். மேபி அந்த ஒரு பிளாட், அந்த கருன்னு சொல்லுவாங்க, ஒரு கதையோட ஒரு ஒன்லைனோ இல்லை அந்த ஒரு பிளாட்டோ பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே நடக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அதுக்குள்ளே நடக்கிற அந்த கேரக்டர்ஸோட டெஃபினிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வின்னிங் ஃபிலிம் பாரசைட்டுக்கும் நடந்தது. பாரசைட் பார்த்திங்கன்னா கொரியன் ஃபிலிம், அது வந்து ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட கதையும் மின்சார கண்ணா, விஜய் நடித்த மின்சார கண்ணா கதையும் ஒன்று அப்படின்னு ஒரு கும்பல் ஒன்று கிளம்புச்சு. பட் ஆப்வியஸாக அந்த ரெண்டு படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த கதையோட ஜிஸ்ட்டு மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு ஒன்லைன்னு போய் சொல்லுவாங்க. ஒரு டேரக்டர் வந்து ஹீரோ கிட்ட போய் சொல்கிற அந்த ஒன்லைன் ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கும். பட் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வேறு வேறு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சீன் பை சீன் காப்பி அடிக்கிறவங்க வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஒன்லி த பிளாட், ஒரு ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு கதையில் ரிப்பீட் பண்ணி அதில் டிஃப்ரென்சியேஷன் கொடுக்குறதுன்றது வந்து மோஸ்ட் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தமிழ் சினிமா இன் ஃபியூச்சர் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இட்ஸ் பீன் சேவ்ட் பை தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எப்போ வந்து ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதோ, இந்த லாக்டவுன் டைம்ஸில் எவ்வளோ அதோட ஸ்ப்ரெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சோ, அதோட குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட், ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து ப்ராம் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சீரீஸை ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அது அடுத்தடுத்து, ஓ சீரீஸ்னால் இப்படி தான், இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, அதுக்கு ஒரு பிளாட் ட்விஸ்ட்டு கூட வைப்பாங்களா, சீன் பை சீன் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கண்டென்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் கண்டென்ட்ஸுக்கு ஒருத்தன் எக்ஸ்போஸ் ஆகிட்டான் அப்படின்னாலே அவன் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். அவன் ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஃபிலிமை தான் எதிர்பார்ப்பான். ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்போ டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா ஓரளவுக்கு இன் ஃபியூச்சர் தப்பிச்சிரும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட்ஸுன்னு சொன்னியாடா, அது எப்படிடா ஒரு கதையோட இன்னொரு கதையோட ஒரு பிளாட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் உங்கள் மைண்டுக்குள்ளே எழுந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன இன்டர்வியூ சுர்ஜித் சிர்கார், அதாவது பிங்கோட ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூவர் கேட்குறாரு, சார் எல்லா ஃபிலிம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை வந்துச்சு அப்படின்னா அந்த கதை ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் சார் இருக்குது, ஒரு புது கண்டென்ட், ஒரு புது கதை, ஒரு புது விஷயங்கள்லாம் வந்து ஏன் ஒரு கதையில் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியான்னு கிடையாது, இந்தியன் ஃபிலிம் கிடையாது, ஹாலிவுட்னு கிடையாது, மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அரவுண்ட் த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு, ஒரு ஸ்டோரி ஸ்கார்சிட்டி, கதை பஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை பஞ்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா கதையுமே எடுத்தாச்சு, எல்லா கான்டென்ட்ஸ்க்கும் எக்ஸ்போஸ் ஆயாச்சு. ஸோ இதை தாண்டி ஒரு புதுசாக ஒன்று எடுக்கணும் அப்படின்னா நம்ம அது மாதிரி திங்க் பண்ணவே முடியாது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்டோரி ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி ஸ்கார்சிட்டி வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் மேக்கிங் வேர்ல்ட்லே மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி என்கவுண்டர் பண்ணணும், ஒரு சினிமா எப்படி இந்த ஸ்டோரி ஸ்கார்சிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்சனோட பயோபிக்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு ஆப்வியஸாக ஒருத்தரோட பயோபிக் வந்து இன்னொருத்தரோட பயோபிக்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பயோபிக்ஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய ரியல் இவெண்ட்ஸ், ரியல் க்ரைம்ஸ், ரியல் அக்யூசேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ரியலான விஷயங்களை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கதை பஞ்சம், உங்களுக்கு கதையே கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க முடியல அப்படின்னா இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம். அப்படி ரீசெண்டாக ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் வந்த கலா அப்படின்ற படம் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஆக்சுவலாக கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை, உண்மையாக நடந்த இன்சிடெண்ட் அப்படின்னு வந்து இந்த படத்தோட நடுவில் ஒரு பிளாக் போட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப என்னை டேர்ன் பண்ணிடுச்சு. என்னடா அது, படம் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ்னு போட்டு பார்த்துருக்கேன். ஒரு கதை நடுவில் நடக்குது, ரெண்டு பேரும் வெறித்தனமாக அடிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நிலமையில் ஒரு ஃப்ரேமை பாஸ் பண்ணி திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் அப்படின்னு போடுறாங்க. என்ன மாதிரி ஒரு திங்கிங்கில் அப்படின்னு யோசித்தேன். ஸோ உண்மையிலே அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கேரக்டர்ஸை மையப்படுத்தி தான் இருக்கும். நிறைய டைலாக்ஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஓன்லி ஃபைட். அந்த ரெண்டு பேர் பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னடா அது காட்டுத்தனமாக அடிச்சுக்கிறானுங்க, இந்த படம் எப்படா முடியும் அப்படின்னு வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பட் அந்த படத்தில் இன்வால்வ் ஆன அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஒன்றுமே இருக்காதுங்க, ஒரு காட்டுத்தரையில் ரெண்டு பேர் காட்டுத்தனமாக அடிச்சுக்கிட்டா அதுதான் இந்த படத்தோட ஒரு மொத்த டியூரேஷனுமே கவர் பண்ணுது. ஒரு 90% ஆஃப் டியூரேஷன் வந்து இந்த படத்தில் அதுதான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லணும். என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுப்பா, சம படம் இல்லை, சும்மா இப்படி தான் இருக்குது தாறுமாறு அப்படின்னு யோசித்தேன். ஸோ அந்த மாதிரி படங்களை தான் வந்து நான் சொல்கிறேன். தமிழ் சினிமா ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணாங்க அப்படின்னாலே வந்து தமிழ் சினிமா வந்து தன்னோட ஃபூட்டை வந்து நல்லா ஃபேமாக வச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை தான். இந்த கலா படத்தை பார்த்திங்கன்னா தொவினோ தாமஸே வந்து நடித்து இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா மொத்த க்ரெடிட்ஸும் பார்த்திங்கன்னா அவரை தான் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த படத்தில் வந்து ஒருத்த வில்லனாக வந்திருப்பான், ஆக்சுவலாக அவன் தான் ஹீரோ, அந்த கதையோட ஹீரோ. அது போக போக பார்த்திங்கன்னா இவன் மேலே தான் வந்து அந்த ஒரு அனுதாபம்ன்றது வந்து சேர்ந்துக்கிட்டே போகும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவன் தான் ஹீரோ. ஸோ இந்த மொத்த டீமுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட்டை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே வந்து பிரமிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்த இன்னொரு ரியல் இன்சிடெண்ட்டை கவர் பண்ணுற ஒரு மலையாளம் ஃபிலிம் மது அப்படின்றது தான் அந்த படத்தோட பேர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு ஃபுட்டு ஏதோ திருடி சாப்பிட்றான், அவனை வந்து அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அடித்து கொண்டுடுறாங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த கதை. ஸோ அந்த கதை பார்த்திங்கன்னா அந்த ரியல் லைஃப்பில் அந்த மதுன்ற அந்த ஆள் எப்படி இருந்தானோ அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் வந்து இருக்கார் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில். உண்மையிலே நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன், என்னடா பண்ணுறீங்க, ஒரு வித்தியாசமான திங்கிங்காக இருக்கே. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் நீங்கள் வேணால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், மது அப்படின்னு போட்டு ஃபகத் ஃபாசிலோட ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர் இருக்கும், அதை பாருங்கள். அந்த ரியல் இமேஜில் இருக்க அந்த பையனும் இவனும் இவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை தான் வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட மொத்த பிளேம், இந்த தமிழ் சினிமா இப்படி இருக்கிறதுக்கான மொத்த பிளேமும் பார்த்திங்கன்னா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் சேராமல் தமிழ் ஆடியன்ஸுக்கும் தான் சேரும். ஏன்னா புதுசாக கண்டென்ட்ஸ் வரும்போது தான் நம்ம கண்ணை வந்து மூடிக்கிறோமே, அடுத்து நம்ம திறக்கும் போது அதுக்குள்ளே பெரிய ஹீரோஸோட படம் வந்துடுதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நல்ல கண்டென்ட்ஸும் நம்மளை சுற்றி வருது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தமிழில் தேன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் இருக்குது, டூலெட்னு ஒரு படம் இருக்குது. நிறைய பேர் தெரியாத படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே தமிழ் சினிமா எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வித் தட் நோட் இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். திருப்பி நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அண்டர் தேன் இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.